இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 15:32 நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15:32.
நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில்
நான் போராடுவது போல
நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம்
ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும்
உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை பார்த்து விசுவாசிகளை பார்த்து அன்போடு கூட ஒரு வேண்டுதலை வைக்கிறார். மிக முக்கியமான ஒரு வேண்டுதல், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். வசனத்தில் பார்த்தீங்கன்னா திருத்துவமே வந்துருச்சு. பிதாவை நோக்கி செய்கிற ஜபம், தேவனை நோக்கி செய்கிற ஜபம்ன்றாரு. அதிலே கிறிஸ்துவையும் சம்பந்தப்படுத்துறார், ஆவியானவரையும் சம்பந்தப்படுத்துறார். அருமையான வசனம், திருத்துவம் உள்ளடக்கிய வசனம். தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று எனக்காக நான் சொல்லல, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம் இந்த காரியத்தை சொல்றேன். என்னுடைய ஃபேவருக்காக நான் எனக்காக பேசல, இயேசு கிறிஸ்துவுக்காகவும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புக்காகவும் நான் சொல்றேன். நான் ஜெபத்தில் எப்படி போராடுகிறேனோ அதே போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து போராட வேண்டும் என்று சபையை பார்த்து கேட்டுக்கொள்ளுகிறார். இன்றைய மிகப்பெரிய ஒரு தேவை, தேவ ஜனங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும். சாதாரணமான மேலோட்டமாக வெறும் சத்தத்தை உயர்த்தி செய்கிற ஜெபம் அல்ல, இருதயத்தை உடைத்து போராடி தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இன்றைய அவசியமாயிருக்கிறது. இன்றைய சூழ்நிலை இதுதான் ரொம்ப முக்கியம். மேலோட்டமான ஜெபம் அல்ல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அதல்ல. இந்த யாபேசுடைய ஜெபம் எல்லாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னை எல்லையை பெரியாக இல்ல, என்னை எல்லாம் கிடையாது, என்னை ரட்சித்த ஆண்டவர் இந்த தேசத்துக்கு என்னை முக்கியமா வச்சிருக்கிறார், இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கும்படி என்னை வச்சிருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க என் எல்லையை பெரிதாக்குறது அல்ல, என் ஆண்டவர் என்னை ரட்சித்தது எனக்காக அல்ல, என்னை கொண்டு இந்த தேசத்திலும் இந்த உலகத்திலும் ஏதோ ஒன்றை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளுக்கு இந்த விஷன் வேணும், என்னை இருக்கக்கூடாது, என்னை ஆசீர்வது என் எல்லையை பெரிதாக்கும், என்னோடு கூட உடைய காரம் இருக்கணும் இல்ல, அதல்ல. அது பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த கடைசி மணி நேரத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அது என்னை கிடையாது, என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலமாய் ஒரு தேவ திட்டம் எல்லா இடங்களிலும் நடக்கணும். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம அவருடைய விஷயத்தை நம்ம புரியணும், அவருடைய இருதயத்தை நம்ம புரியணும். இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்றேன், அப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். 2 Corinthians 5:14 வாசிக்கலாம். 2 Corinthians 5:15 வாசிப்போம்.
பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று
பிழைத்திருக்கும்படி
நாம் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானித்திருக்கிறோம்.
பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் எங்க பேசுது பாருங்க. பிழைத்திருக்கிறவர்கள் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிழைச்சிருக்கிறவங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்காகவே பிழைத்திராமல், செல்பிஷா உங்களுக்காகவே நீங்க பிழைச்சிருக்க கூடாது, உங்களுக்காக மரித்து எழுந்தவருக்காக நீங்கள் பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். உங்களுக்காக மரித்து எழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கணும். அவர் யாருக்காக மரித்தார்? எல்லாருக்காக மரித்தார். அப்ப நம்ம யாருக்காக நாம் பிழைச்சிருக்கணும்? நமக்காக அல்ல, எல்லாருக்காகவும் நாம் பிழைத்திருக்க வேண்டும். இதை நம்ம நிதானிக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தரிசனத்தை மாற்றணும். நமக்கு என்ற நிலைமை தாண்டி மற்றவர்களுக்கு, நம்முடைய ஜெபம் நம்மையே சுற்றி வராமல் மற்றவர்களை சுற்றி வர வேண்டும். தேசத்தை சுற்றி வர வேண்டும், உலகத்தை சுற்றி வர வேண்டும், ரட்சிக்கப்படாதவர்களை சுற்றி வர வேண்டும். இன்னைக்கு நம்மளை பத்தியே கவலைப்படுறதை நம்ம நிறுத்தணும். நம்மளை பற்றியே கவலைப்படுகிறத நிறுத்தினாதான் நம்ம கர்த்தருடைய காரியங்கள் மற்ற காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட நம்மளால முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேசம் என்ன நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது, என் ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அவருக்கு நான் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும், அவருக்காக நான் எந்த அளவுக்கு வாழ முடியும், அவரை நான் எந்த அளவுக்கு திருப்திப்படுத்த முடியும், அதுல நம்ம கவனமா இருக்கணும். என்னை ஆசீர்வதி என்று நினைக்க கூடாது. என் ஆண்டவருடைய திட்டத்தில் என் பங்கு என்ன, என் ஆண்டவர் என்னை ரட்சித்ததுல ஒரு நோக்கம் என்ன, என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதில் ஒரு திட்டம் என்ன, என் ஆண்டவர் என்னை தம்முடைய சமூகத்தில் சபையில வைத்திருக்கிறாரே அதனுடைய நோக்கம் என்ன, என்னை குறித்து என் ஆண்டவருடைய தரிசனம் என்ன, அது நமக்கு தெளிவா இருக்கணும். இன்றைய சூழ்நிலையில் நம்மை சுற்றியும் இருக்கிற காரியத்துக்கு நாம என்ன செய்ய முடியும், இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த உலகத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒன்று சொல்லுகிறேன், உலகத்தில் யாருமே செய்ய முடியாததை நம்மால் செய்ய முடியும். ஆமென். உலகத்தில் யாருமே செய்ய முடியாததை, ஒரு அரசியல்வாதி செய்ய முடியாததை நம்மால் செய்ய முடியும், சமுதாயம் செய்ய முடியாததை நம்மால் செய்ய முடியும், சட்டம் செய்ய முடியாததை நம்மளால் செய்ய முடியும். ஒரு திருடனை, ஒரு மோசமானவனை சமுதாயம் சட்டமா திருத்திட முடியாது, ஆனால் நம்ம இயேசுவின் நாமத்தினால் அவனை திருத்த முடியும், வாழ்க்கையை மாற்ற முடியும். யாருமே செய்ய முடியாத நம்மளால செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம், இப்படிப்பட்ட ஒரு வல்லமை, இப்படிப்பட்ட ஒரு ஜெபம், இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நம்ம வைத்துக் கொண்டு நம்ம வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருப்பது மிகவும் மோசமானது. நம்முடைய ஜெபத்தின் நிலைமையை மாற்றணும். உண்மையாக சொல்லுகிறேன், இது நான் அனுபவத்தில், நான் வேதனையோடு நான் சொல்லுகிறேன். நேற்று தினத்தில் உபவாச ஜபத்தில் எல்லாம் ஜபிக்கும் பொழுது என்னால் ஜபிக்கவே முடியல, உடைந்து அழுதேன் தாங்க முடியாமல். தேசத்தில் நடக்கிற காரியங்கள், நடக்கிற சூழ்நிலைகள், அதில் கத்துறதுக்கு எப்படி செயல்பட வேண்டியிருக்கிறது, அந்த பாரம் நமக்கு வரணும். அப்பதான் கத்த நம்மை கொண்டு காரியங்களை செய்ய முடியும். இப்ப வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை, வேதத்தை ஒரு சின்ன சம்பவத்தை நீங்கள் எடுத்து காண்பிக்க போறேன். அதை வைத்து எப்படி நம்முடைய ஜெப வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற மிக முக்கியமான விஷயம், மன்றாடி ஜெபிப்பது எப்படி. சுயநல ஜெபத்தை விட்டு, சுயநல வட்டத்தை விட்டு வெளியே வந்து மன்றாடி ஜெபிப்பதற்கு நமக்குள்ள என்ன குவாலிட்டிஸ் வரணும், நம்ம எப்படி இருந்தால் மன்றாடி ஜெபிக்க முடியும், ஏன் நம்மளால மன்றாடி ஜெபிக்க முடியல இது வரைக்கும், அது நமக்கு தெரியும். ஏன் என்னால் இது வரைக்கும் மன்றாடி ஜெபிக்க முடியல, ஏன் எனக்கு மத்தவங்களுக்காக பாரப்பட முடியல, ஏன் இந்த தேசத்துக்காக என்னால கண்ணீர் வடிக்க முடியல, ஏன் எனக்காக மத்தவங்களுக்காக என்னால பாரப்பட முடியல. அப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் எங்கிட்ட இருக்குது, ஏதோ ஒன்று எங்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது. அப்ப அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒன்று நம்மளால செய்ய முடியல. நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் இருந்தா இன்னொரு காரியத்தை செய்ய முடியாது. இப்ப உங்களுக்கு நல்லா இருக்கிறீங்க, ஒரு சின்ன ஜுரம் வந்துருச்சு, உங்களால சாப்பிட முடியாது. அப்ப சாப்பிட முடியலன்றது பிரச்சனை, ஆனா சாப்பிட முடியலன்ற அந்த பிரச்சனை நீங்க வந்து சாப்பிடறதை எதை கொடுத்து சாப்பிட்டு சால்வ் பண்ணிட முடியாது. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அந்த ஜுரத்தை சரி பண்ணாதான் உங்களுக்கு சாப்பிட முடியும். அப்ப இதே போல அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணாதான் உங்களால வந்து கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் நீங்கள் மாற முடியும், கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள உங்களால வர முடியும். அதை நம்ம கவனிக்கணும். என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, ஏன் என்னால் அப்படி ஜபிக்க முடியல, இப்படி பைபிள்ல போட்டிருக்குது, ஏன் என்னால் அப்படி நடக்க முடியல, அதை கவனிக்கணும். இப்ப வேதத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்து அதிலிருந்து உங்களுக்கு சில விஷயங்களை நாம் வேகமாக தியானிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தை திறந்து கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
மோசே
மலையிலிருந்து இறங்கி வருகிற தாமதிக்கிறதை
ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி
அவனை நோக்கி
எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த
அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம்.
ஆதலால் நீர் எழுந்து
எங்களுக்கு
முன்
எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை
எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள்
அதற்காரோன்
உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி
என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான்.
ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த
பொன்னணிகளை கலற்றி
ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து
விளையாட எழுந்தார்கள். போதும். இங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் மோசேயை சீனாய் மலைக்கு அழைத்தார். அழைக்கும் பொழுது எத்தனை நாள் அங்க இருக்கணும்னு கர்த்தர் சொல்லல, எவ்வளவு நாள் அவனை திருப்பி அனுப்புவேன்னு சொல்லல, எதையுமே சொல்லல. வான்னு சொன்னார், போயிட்டான். போகும்பொழுது அவன் வெறும் கையனா போறான், சாப்பாடு எடுத்துட்டு போல, தண்ணி எடுத்துட்டு போல, ஒண்ணு கொண்டு போல, கூப்பிட்டார் போயிட்டான். திரும்பி வருவான் என்று காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, அஞ்சு நாள் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, பதினஞ்சு நாள் ஆச்சு. தண்ணியும் கொண்டு போல, சாப்பாடும் கொண்டு போல, மேல அங்க எதுவுமே இல்ல. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு கீழே இருக்கிறவங்க யோசிச்சாங்க, பத்து நாள் ஆச்சு, பதினஞ்சு நாள் ஆச்சு, இருபது நாள் ஆச்சு, கண்டிப்பாக மோசே சாப்பாடு தண்ணி இல்லாம இத்தனை நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, நம்மளும் மேல போய் பார்க்க முடியாது, மலை ஃபுல்லா அக்கிரி எரிந்து கொண்டிருக்கிறது, மேல போய் எப்படியாச்சுன்னு பாத்துட்டு வர முடியாது. அப்போ ஒருவேளை அவர் கண்டிப்பா இறந்திருக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி ஜனங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க. உடனே அந்த தீர்மானம் பண்ணி ஆரோனிடத்துல வந்து கேக்குறாங்க, மோசைக்கு என்ன சம்பவித்ததோ தெரியல, ஆகினால் எங்களுக்கு முன்னின்று எங்களை நடத்தக்கூடிய தெய்வங்களை ஏற்படுத்தும் கேட்டாங்க. உடனே ஆரோன், உங்கள் காதுகள் இருக்கிற அணிகளை எல்லாம் கொண்டு வாங்கலாம், கொண்டு வந்தாங்க. அதை வைத்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். எகிப்தில் இருந்த பொழுது அவர்கள் கன்றுக்குட்டி விக்கிரகத்தை வணங்கினார்கள், ஆகினாலே அதே போல ஒரு விக்கிரகத்தை அந்த டை கொண்டிருப்பான் நினைக்கிறேன். வரும்போதே அந்த டையை வச்சு என்ன செய்யறான், போட்டு மோல்டு பண்ணி அழகாக ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து நிறுத்தி வைத்து நாளைக்கு பண்டிகைன்னு சொல்லிட்டான். எல்லாரும் பண்டிகைக்கு ரெடி ஆயிட்டாங்க. குடித்து வெறித்து அந்த விக்கிரகத்துக்கு முன்பதாக அருவறுப்பான ஒரு பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தருடைய இருதயம் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார். ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? இந்த ஜனங்களுக்காக நான் எத்தனை அற்புதங்களை செய்தேன், இவர்களை எகிப்தில் இருந்து நான் வெளியே கொண்டு வருவதற்கு எத்தனை அதிசயங்களை செய்தேன், ஓங்கிய கையினாலும் பலத்த புயத்தினாலும் இவர்களுக்கு நான் எவ்வளவு தூரம் நான் அதிசயங்களை செஞ்சேன், இவர்களால் எவ்வளவு கரிசனையோடு இவங்களை நடத்தினேன். நீங்க யாத்திராகம் 14 அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் அவருடைய மனதிற்கத்தையும் அங்க பார்க்க முடியும். அவர்கள் தவிக்கிறாங்க. பின்னாலே பார்வோன் தன்னுடைய சேனைகளை எடுத்து துரத்தி கொண்டு வருகிறான். இவர்களை கர்த்தர் புறப்பட்டு போகின்றார். செங்கடலுக்கு நேராக முன்னால செங்கடல் இருக்கிறது, உள்ளேயும் போக முடியல. பின்னாலே பார்வோனின் சேனை துரத்திட்டு வருது. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர்களுக்கு முன்பாய் நடந்து சென்ற கர்த்தருடைய தூதரானவர் விலகி அவர்களுக்கு பின்பக்கம் வந்தார். இதுதான் கர்த்தருடைய அவங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறதோ அங்க வந்து நிக்கிறாரு. முன்னால லீட் பண்ணிட்டே போறாரு, ஆனா பின்னால அவங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே முன்னால இருக்கிறார் விலகி பின்னால வந்து நீ அவங்களை ப்ரொடெக்ட் பண்ற. எகிப்திய சேனை அவரிடத்துல நெருங்க முடியாதபடி அவர்களுக்கு குறுக்கே வந்து கர்த்தருடைய தூதரானவர், அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் குறுக்கே நின்று அவர்களை பாதுகாத்தார், செங்கடலை பிளக்க வைத்தார், வனாந்தரத்தில் அவர்களை நடத்தினார். எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு அற்புதங்கள் கண்ணார கண்டாங்க. ஆனால் ஒரு நிமிஷத்தில் மோசே வர தாமதித்தான் என்ற ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் அவ்வளவு பெரிய ஆண்டவரை மறந்துட்டாங்க. அவங்க நினைச்சாங்க இந்த அற்புதம் எல்லாம் செஞ்சது மோசே நினைச்சிட்டாங்க போல இருக்குது. இந்த அற்புதங்களுக்கு பின்னால் ஆண்டவர் இருந்தது அவங்களுக்கு தெரியல. என கர்த்தர் சொன்னார். மோசையை பார்த்து சொன்னார், நீ கோலை நீட்டி செங்கடலை பிளந்து விடுனார். இந்த அற்புதங்கள் எல்லாம் மோசையை கொண்டு கர்த்தர் செஞ்சார். ஜனங்களை நினைச்சிட்டாங்க, ஒரு மோசை அற்புதம் பண்றாங்க நினைச்சிட்டாங்க. ஏன்னா இவன் தானே கோலை நீட்டி செங்கடலை பிளந்தான், இவன் தானே தூசியை தட்டி எல்லாம் பெண்களாக மர பண்ணான், இவன் தானே அங்க இருக்கிற நதி நீரை எல்லாம் ரத்தமாக மாற்றினான், எல்லாம் இவன் தான் செஞ்சா நினைச்சிட்டாங்க. இவன் அல்ல, இவனுக்கு பின்னால் ஒரு ஆண்டவர் இருக்கிறத மறந்துட்டாங்க. அதனால மோசை மறித்த பிறகு எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டாங்க. எவ்வளவு ஒரு மதியை நம்பாருங்க. சரி, மோசைதான் மறித்தான், அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம், அப்படி நினைச்சிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்திருக்கலாம். அவசர அவசரமாய் ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை சேவிக்கவும் அருவறுப்பான ஒரு ஆராதனை செய்யவும் ஜனங்கள் இறங்கிட்டாங்க. ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு நொறுங்கி போயிருக்கும். ஒன்னு நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம புரிந்து கொள்வதில்லை. சாதாரணமா நினைக்கிறோம், சாதாரணமா நினைக்கிறோம், ஆண்டவருடைய இருதயத்தை நம்மளால புரிந்து கொள்ளதில்லை. ஏன் புரிந்து கொள்ள முடியலன்னா, அவரோடு நெருங்கி வராததுனால நம்ம புரிய முடியல. நீங்க அவரோடு நெருங்கி வந்தீங்கன்னா, உண்மையா சொல்றேன், ஆண்டவரை நீங்க நல்லா புரிய முடியும், உங்களால சாதாரணமா இருக்க முடியாது, நெருங்கி வரணும். அதுக்கு நான் பின்னால வழி சொல்றேன். நெருங்கி வரணும், ஆண்டவருடைய இருதயத்தை புரியணும். இன்னைக்கு ஒருவன் விக்கிரக ஆராதனை செய்கிறான் என்றால் அதை என் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? ஒரு திருவிழா நடக்கிறது, என் ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறாரு? நம்ம பார்க்கிறோம் எதுவும் நடக்குது, ஆனால் என் ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறாரு? ஒருவன் குடித்து வரித்து விழுந்து கிடக்கிறான், நான் அதை பார்க்கிறேன், என் ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறாரு? நம்முடைய பார்வைக்கும் ஆண்டவருடைய பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் ஆவியிலே நிறைந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தரோடு நெருங்கி இருந்தால் அதை நீங்கள் உணர முடியும். ஆண்டவருடைய நிலைமை வேற. இந்த சம்பவத்தில் அவர் எவ்வளவு உடைஞ்சிருப்பார் தெரியுமா? உடைஞ்சு நொறுங்கி போயிருப்பார். நான் ஃபீல் பண்ணி சொல்றேன், உடைஞ்சு நொறுங்கி இருப்பார். கடந்த வெள்ளிக்கிழமை நான் இங்க விருகம்பாக்கம் பக்கத்தில் சென்ட் ஜான்ஸ் ஸ்கூல்ல ப்ரீச் பண்றதுக்காக நான் மதியானம் பைக்ல போயிட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமை போயிட்டு இருக்கும்போது, இந்த வடமல்லி 100 feet தாண்டி நான் போகும்பொழுது, அந்த இடத்துல ஒரு சாவு, ஒரு மரணம். அந்த இடத்துல குடித்து வாலிபர்கள் ட்ரம் அடித்து ஒரே ஆட்டமா இருந்துச்சு. அந்த சாவுக்கு நான் அந்த வழியை கிராஸ் பண்ணி போறேன் பைக்ல. அதை பார்க்கும்பொழுது ஆவியானுடைய வெள்ளம் என் உள்ளத்தை உடைச்ச. உண்மையிலேயே வண்டி ஓட்ட முடியல, வாயில சத்தமே வந்துருச்சு. அழுதுட்டேன், ஓன் அழுதுட்டேன், வண்டி ஓட்ட முடியல, அழுதுட்டேன். ஐயோ, இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே, அவங்க யாரும் எனக்கு தெரியாது, அந்த வாலிபர்கள் யாரும் எனக்கு தெரியாது, அந்த செத்து போனது யாரும் எனக்கு தெரியாது, அந்த வாலிபர்கள் யாரும் எனக்கு தெரியாது. குடித்து வெறித்து ஒரு மாலையை தூக்கிட்டு ஆடிட்டு வராங்க ரோட்ல, அடக்க முடியவில்லை. போய் சேர்ற வரைக்கும் கண்ணில் தண்ணீரோடு அழுதுட்டே போய் சேர்ந்தேன். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இதுதான் ஆண்டவருடைய ஃபீலிங். நான் சொல்றேன், ஆண்டவருடைய ஃபீலிங், ஆண்டவருடைய ஃபீலிங் வேற, நம்ம ஃபீலிங் வேற, ஆண்டவருடைய ஃபீலிங் வேற. கர்த்தருடைய உணர்வுகள் மிகவும் சென்சிட்டிவானது. நம்ம பார்த்து 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 நம்ம எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துறோம். ஆனா ஆண்டவருடைய ஃபீலிங் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது. எதை அவர் சாதாரணம் நினைக்கிறது இல்லை. இவ்வளவு அற்புதங்களை செய்து, இவ்வளவு அதிசயங்களை செய்து ஜனங்களை கொண்டு வந்து இவ்வளவு சீக்கிரத்திலேயே ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒரு பண்டிகை கொண்டாடி ஒரு திருவிழா எடுக்கிறார்கள் என்றால், அவருடைய இருதயம் எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கும், அவருடைய இருதயம் உடைஞ்சு போயிருக்கும். அவ்வளவு தூரம் கர்த்தர் வேதனைப்படுது. உங்களுக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 13:17 வாசியுங்கள். எரேமியா 13:17.
நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால்,
நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால்,
என் ஆத்துமா மறைவிடங்களில்
உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து
கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும்.
14:17 17 வாசிக்கலாம். 14:17
நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில்
14:17 என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என் ஜனம் என்கிற குமார்த்தியாகிய கன்னிகை மகாவேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓண்டிக் கொண்டிருக்கும் என் ஜனம் என்கிற குமார்த்தியாகிய கன்னிகை மகாவேதனை உள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். காரியங்களை பார்க்கப்படுது, கர்த்தருடைய கண்களிலிருந்து ஓயாமல் கண்ணீர் வடிகிறது. என் ஜனம் இப்படி ஆயிப்போச்சு, என் ஜனங்கள் இப்படி மோசமா போயிட்டாங்களே, நான் படைத்த ஜனம் இப்படி இருக்கிறது, நான் தெரிந்து கொண்ட ஜனம் இப்படி இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவரை நம்ம புரிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய இருதயத்தின் வேதனை நம்ம புரியணும். இங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள். நம்முடைய தேசத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு என்ன? இதுதான் நம்முடைய தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய காரியம் என்ன? விக்கிரக ஆராதனை. எங்கும் விக்கிரக ஆராதனை, எல்லா ஸ்டேட்லையும் விக்கிரக ஆராதனை, தேசத்தின் மூளை முடுக்கெல்லாம் விக்கிரக ஆராதனை, தெருவுக்கு தெரு விக்கிரக ஆராதனை, சந்துக்கு சந்து விக்கிரக ஆராதனை, தேசம் முழுவதும் விக்கிரக ஆராதனை. கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு வேதனையா இருக்கு யோசிப்பார். ஒரு விக்கிரகத்திற்கே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார், ஆனால் இன்னைக்கு நம்ம தேசத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான விக்கிரகத்திற்கு கர்த்தர் என்ன நினைப்பார்? இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சது ஒரே ஒரு விக்கிரகம், ஒன்னே ஒண்ணுதான். ஒரு விக்கிரகத்திற்கு என் ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்பட்டால், தேசம் முழுவதிலும் இருக்கிற கோடிக்கணக்கான விக்கிரகத்துக்கு என் ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும்? அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? யார் இதுக்கு காரியத்தை, யார் இதை பொறுப்படுத்திக் கொள்வது? இதற்கு தீர்வு தான் என்ன? வெளியில் இருக்கிறத யாரும் சொல்ல முடியாது, தேவ ஜனங்கள் கையில் இருக்கிறது. ஆமேன். தேவ ஜனங்கள் கையில் இருக்குது. இப்ப இந்த இடத்தில் மோசே என்ன செய்தானோ அதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது
கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ இறங்கிப்போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார்.
போதும். இப்ப தேவனாகிய கர்த்தர் அதையெல்லாம் பார்த்தவர் மலையின் மேல் இருக்கிற மோசேயிட்ட இந்த விஷயத்தை சொல்றாரு. நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்தே அந்த ஜனங்க கெடுத்துக்கிட்டாங்க, தங்களை கெடுத்துக் கொண்டாங்க. இவர்கள் தங்களுக்கென்று ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீ சீக்கிரம் இறங்கிப்போ என்று சொல்லி கர்த்தர் மோசே இடத்துல சொன்னார். மோசே பார்த்து இறங்கி ஓடி வருகிறான். இறங்கி வந்த பிறகு கர்த்தர் அவனை பார்த்து இன்னும் சில விஷயங்களை சொல்றாரு. 9வது வசனத்தை வாசிக்கலாம்.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் இவர்கள் வணங்க கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார்.
அதை சொன்ன பிறகு மோசே தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபிக்க ஆரம்பிச்சிட்டான், மன்றாடி ஜபிக்கிறான். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த மன்றாட்டு ஜபம் செய்கிறவன் எப்படி இருக்கணும்? யார் மன்றாடி ஜெபிக்க முடியும்? ஏன் மன்றாடி ஜெபிக்க முடியல? இதை நமக்கு தெரியணும். மோசேயின் இடத்துல கர்த்தர் காரியத்தை சொல்லிட்டார், நீ கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துட்டாங்கப்பா, விக்கிரகத்தை உண்டு பண்ணிட்டாங்க, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவங்களை நான் எப்படி நடத்துறது தெரியல, வணங்கா கழுத்துள்ளவங்களா இருக்கிறாங்க, கடினமா இருக்கிறாங்க. இப்ப நான் ஒன்று சொல்லுகிறேன், என்னுடைய தீர்மானத்தை உனக்கு சொல்றேன், என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழிக்கவும் நீ என்னை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சடனா தன் பிரேயர் தன்னுடைய பிளான மாத்தி பேசுறார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஏழு விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆதியாகமம் 12 அதிகாரம் முதல் 3 வசனத்தில் பாத்தீங்கன்னா இருக்குது, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்ப கர்த்தர் தன்னுடைய பிளான கொஞ்சம் ஆல்டர் பண்றாரு. இந்த ஆபிரகாமுடைய சந்ததி வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இப்ப முடிவுக்கு வந்துட்டாரு. எந்த ஆபிரகாமுக்கு சொன்னாரோ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் சொன்னாரோ, இப்ப கர்த்தருடைய இருதயம் நொறுங்கி போச்சு. இப்ப அந்த ஆபிரகாமின் சந்ததியை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை மாற்ற நினைச்சிட்டாரு. இப்ப சொல்றாரு, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஆபிரகாமின் சந்ததி, ஆகையினால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு. ஆபிரகாம் சந்ததி க்ளோஸ் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது ஒரு நியூ ஜெனரேஷன் கொண்டு வரேன். அந்த ஜெனரேஷன் யாரு? உன் ஜெனரேஷன். உன்னை நான் பெரிய ஜாதியாக்க போறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஆசீர்வாதம் அப்படியே உனக்கு நான் டிரான்ஸ்பர் பண்ண போறேன், உனக்கு நான் டைவர்ட் பண்றேன். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இதை சொன்ன உடனே மோசே கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய இருதயத்தின் வேதனை இருந்து பேசுறாரு. ஒரு பக்கம் ஆபிரகாமின் சந்ததிக்கு ஒரு முடிவு, அடுத்த பக்கம் மோசையின் சந்ததிக்கு ஒரு பெரிய தேவ திட்டம், மோசையுடைய ஃபேமிலிக்கு ஒரு பெரிய வாக்கு தத்தம். உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் சந்ததியை நான் பெரிய ஜாதியாக்க போறேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்க போறேன். மோசைக்கு இது நியாயமானபடி ஒரு நற்செய்தி. ஆனால் மோசைக்கு அது நற்செய்தியாகவே படலை, அவன் காதலியே அது விடல. அவன் பாட்டுக்கு ஆபிரகாமின் சந்ததிக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன ஜெபிச்சான்னு பின்னால பார்க்கலாம். நீங்கள் மன்றாடி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும்னா உங்களுக்குள்ள செல்பிஷ்னஸ் இருக்கக்கூடாது. மோசேக்கு இந்த வாக்கு தத்தம் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு, அவர் சுயநலவாதி, ஆண்டவரே என்னை ஒரு ஆசீர்வதித்து என்னை ஒரு பெரிய ஜாதியாக போறேன் சொல்லிட்டேரே, உமக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவன் வாயில் அடுத்த ஒரு ஜபம் வந்திருக்காரு, அடுத்த நெக்ஸ்ட் வந்த ஜபமே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்கள் ஸ்பாட்ல செத்துருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு, இந்த இடத்துல அவன் மட்டும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம், என்னை ஒரு பெரிய ஜாதியாக்க போறேன்னு சொன்னீரே சோத்திரம் அப்படின்னு நிறுத்தியிருந்தான்னா ஸ்பாட்ல 20 லட்சம் பேர் செத்துருப்பாங்க ஒரு செகண்ட். எனக்கு கர்த்தருக்கு சொல்றாரு, என் கோபம் இவர்கள் மேல் மூலவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டு விடு. அவன் விட்டுருந்தான், அவன் ஜெபிக்க விட்டுருந்தான்னா 20 லட்சம் பேர் அங்க காலி. ஆனால் மோசேக்கு இது நற்செய்தியா படல. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணல, அவனுக்கு நற்செய்தி அது படவே இல்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கு தன்னுடைய வீடு, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம் அது பெருசா தெரியல. தேவ ஜனங்கள் அதுதான் அவனுடைய விஷயம் இருந்துச்சு. நான் என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம் அவனுக்கு பெருசா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு அது பெருசா தெரியல. அவனுடைய விஷன் தேசத்து ஜனங்கள், இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? உங்கள் விஷன், உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், உங்க மனைவி, உங்கள் பிள்ளைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வாதமாய் தேவத்திட்டத்துக்குள்ள வர முடியாது. நம்முடைய விஷன் நம்முடைய தேசத்து ஜனங்களா இருக்கணுமே தவிர நம்முடைய வீடு நம்முடைய குடும்பமா இருக்கக்கூடாது. மோசே ஒருவேளை அப்படி சொல்லியிருப்பான், ஆனால் சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கும். ஆபிரகாமுடைய சந்ததி சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனால் மோசே அதை ஏற்றுக்கொள்ளல, சடனா ஜெபிக்கிறான். ஒன்று சொல்லுகிறேன், ஏன் நம்மளால மற்றவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்க முடியலனா, சுயநலம் நமக்குள் நிறைந்திருப்பதினால்தான் நம்மளால மற்றவங்களுக்காக பிற நலத்தை பார்க்க முடியல. சுயநலம் நமக்குள் அதிகமா இருக்கிறதுனாலதான் பிறர் நலம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சுயநலம் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனாலதான் மற்ற காரியங்களை குறித்து நமக்கு பாரம் வர மாட்டேங்குது. நான் சொல்றேன், சுயநலத்தை விட்டு வெளியே வராமல் ஒருபோதும் மன்றாடி ஜெபிக்கிறதற்கு சாத்தியமே இல்லை. எழுதி கொடுக்குறேன், சுயநலத்தை விட்டு வெளியே வராத ஒரு நபர் மற்றவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது, அவளால ஜெபிக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஜெப செமினார்ல போய் அட்டன் பண்ணி ஜெபத்தை கத்துக்கிட்டு வந்தாலும் சரி, ஒன்னும் நடக்காது. ஜெபம் என்பது அபிஷேகம், ஜெபம் என்பது கர்த்தருடைய பாரம், ஜெபம் என்பது ஏதோ டீச்சிங் என்று செய்யற விஷயம் கிடையாது. அது ஜெபம் என்பது ஒரு அபிஷேகம், ஜெபம் என்பது கர்த்தருடைய பாரம், ஜெபம் என்பது கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறது. அதுதான் நடக்குமே தவிர, அப்படிப்பட்ட நிலைமையில தான் செய்ய முடியுமே தவிர மற்றபடி செய்ய முடியாது. அதனால சொல்றேன், உங்களை குறித்த தேவ திட்டம் உங்கள் வீடு, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளை, உங்கள் கணவன், உங்களுடைய குடும்பம் அல்ல. பூமியை குறித்து கர்த்தர் உங்களை வச்சு ஆசீர்வதிக்க நினைக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம்னர். அந்த மறந்துற அந்த வார்த்தையை மறக்காதீங்க, நீங்க பூமிக்கு உப்பு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். அட்லீஸ்ட் இந்த தேசத்தையாவது மினிமம் நீங்க ஆசீர்வதிக்கணும். நீங்க பிறந்த தேசத்தை ஆகிலும் உங்க வாழ்க்கையின் மூலமாக நீங்க சந்திக்கணும். டிராவல் பண்ண வேண்டாம், ஜெபத்தில் அட்லீஸ்ட் சந்திங்க. ஜெபத்தில் ஃபர்ஸ்ட் காரியம், சுயநலத்தை விட்டு வெளியே வந்தால்தான் ஒருவரால் ஜெபிக்க முடியும். மோசேக்கு அது சுயநலம் இல்லாததுனாலதான் அவங்களை டக்குன்னு பிரேயர் பண்ண முடிஞ்சது. ரெண்டாவது, இப்ப அந்த பிரேயர் கொஞ்சம் வாசிப்போம், வாசிக்கலாம். 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையில கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும்,
மலைகளில் அவர்களை கொண்டு போடவும்,
பூமியின் மேல் இராதபடிக்கு,
பூமியின் மேல் இராதபடிக்கு
அவர்களை நிர்மூலமாக்கவும்,
அவர்களை நிர்மூலமாக்கவும்,
அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே,
அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே
அவர்களை புறப்பட பண்ணினார் என்று,
அவர்களை புறப்பட பண்ணினார் என்று
எகிப்தியர் சொல்லுவானேன்,
எகிப்தியர் சொல்லுவானேன்,
உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி,
உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி
உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு,
உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி
அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும்,
அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும்,
உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று,
உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று
கெஞ்சி பிரார்த்தித்தான்,
கெஞ்சி பிரார்த்தித்தான்.
அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு,
தமது ஜனங்களுக்கு
செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு,
செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு
பரிதாபம் கொண்டார்,
பரிதாபம் கொண்டார். இப்ப கவனிங்க, இரண்டாவது, கர்த்தர் இப்பொழுது விஷயத்தை தான் சொன்னார். மோசே இன்னும் மலையில் தான் இருக்கிறான். இது ஜபத்தை பண்ணி 15வது வசனத்துக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா, பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான்னு போட்டிருக்கு. 15வது வசனத்துல மோசே இறங்கினான்னு போட்டிருக்கு. இந்த விஷயத்தை கர்த்தர் மோசேயிட்ட சொல்லும் பொழுது ஸ்டில் அவன் இன்னும் மலையில தான் இருக்கிறான். இந்த ஜெபத்தை மலையிலிருந்து தான் செய்யறான். இன்னும் வந்து என்ன நடந்ததுன்னு நேர்ல பார்க்கல, நடந்த விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு நேர்ல கண்ணால பார்க்கல, காதுல கேட்டதை வச்சு அவன் இப்படிப்பட்ட ஒரு பாரம் உள்ள ஒரு ஜெபத்தை அவன் செய்தான். எப்படி ஒரு தேவ பிள்ளை, நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுன்றது வந்து ஒரு ஹையர் லெவல் பிரேயர். அது ஆண்டவரே என்னை ஆசீர்வாத, என் தேவை சந்தை, என் பிரச்சனையை மாற்றும், என் கடன் பிரச்சனை மாற்றும், எனக்கு இதை தாரு, எனக்கு அதை செய்யறது வந்து ஈஸியா யாரும் ஜெபிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு பெரிய ஜெபாவி தேவையே கிடையாது. உங்களுக்கு தேவை இருந்தாலும் இப்போ ஜெபம் பண்ணிடலாம், அதுக்கு ஒரு ஜெபாவி தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் ஜெபாவி இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெபிக்க முடியாது. மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது ஒரு அனாயிட்டிங், அது அதுக்கு வந்து நீங்க வந்து சாதாரணமா வந்துடாது. அது உண்மையான இருதயத்தோடு வராது, பாரத்தோடு வராது. அது பாரத்தோடு வரணும்னா உங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர் இருக்கணும், ஒரு ஜெப அபிஷேகம் உங்க மேல இருக்கணும். பேசிக்காக உங்களுக்கு அந்த ஜெப ஆவியிலே நீங்கள் நிறைந்திருக்கணும். அதாவது எந்த நிலைமையிலும் உங்களுக்கு குளிர்ந்து ஒரு ஜெபம் வரக்கூடிய லெவல்ல உங்களுடைய வாழ்க்கை அட்லீஸ்ட் அந்த லெவலுக்காவது நீங்க இருந்தாதான் நீங்கள் ஒரு காரியத்தை கேட்ட மாத்திரத்தில் உங்களால் ஜெபிக்க முடியும். ஒரு சம்பவத்தை கேள்விப்படும் பொழுது அதற்காக பாரப்பட முடியும். ஜெப ஆவி, பேசிக்கா ஒரு ஜெப ஆவி இருக்கும் நமக்கு. அந்த ஜெப சிந்தனை, ஜெபிக்கிற ஒரு மூடு, ஜெபிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு ஜெபிக்கிற மைண்ட் செட் உங்களுக்கு சாதாரணமா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க? எப்படி படிக்கிறீங்க? வீடு புகுந்து கண்ணமிட்டு 100 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு படிக்கிறீங்க. இவன் அவனை குத்தி கொலை செய்தான் படிக்கிறீங்க. ஓகே, ரைட், நியூஸ். அப்புறம் அடுத்த பக்கம் திரும்புறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே இந்த கொள்ளைக்காரனை நீங்க ரட்சி ஆண்டவரே நீங்க என்னைக்காவது நீங்க சொன்னதுண்டா? கேக்குறேன். ஆண்டவரே இந்த கொலைகாரனை ரட்சியம் என்று என்னைக்காவது உங்க மனசுல நீங்க நினைச்சது உண்டா? யோசிப்பாரு. உலகத்தவனுக்கு நியூஸ் நியூஸ், நமக்கு அது பிரேயர் பாயிண்ட். தெரியுதா உங்களுக்கு? உலகத்தானுக்கு அது நியூஸ், ஆனால் ஒரு ஜெப ஆவியிலே நீங்கள் நிறைந்திருந்தால் அது உங்களுக்கு ஒரு பிரேயர் பாயிண்ட். அது பிரேயர் பாயிண்ட். எத்தனையோ சம்பவங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள் தான் நியூஸ் பேப்பர்ல நடந்திருக்குது. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா? யாருமே ரட்சிக்கப்படாதவங்க. கொலை செஞ்சான், திருடினான், வழிப்பறி செஞ்சான், கொள்ளையடிச்சான், எவ்வளவு வருது. இவங்களுக்காக ஒரு காரியத்தை நம்ம நேரில் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கேள்விப்படும் பொழுதே ஜெபிக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாக வேண்டும். ஒரு காரியத்தை கேள்விப்படும் பொழுது ஜெபிக்கிற ஒரு எண்ணம் உருவாகணும். எவனோ வீட்டில் எவனோ கொள்ளையடிச்சான், எவனோ திருடினா, எவனோ கொலை பண்ணான், ஓகே, அது எவனோ, அது யாருக்கும் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எவனோ தான். அந்த எவனோ உங்கள் ஜெபத்தின் மூலமாக ஒரு நாள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட முடியும். ஆமென். அந்த எவனோ யாருன்னு தெரியாது, ஒரு நாள் கர்த்தர் அவனை ரட்சிப்பார். எதை வச்சு தெரியுமா? அந்த நியூஸ் பேப்பரை பிரட்டும் போது நீங்க ஒரு ஜெபம் பண்ணீங்களே, இந்த ஜெபத்தை வச்சு அவனுக்கு கர்த்தர் ஒரு ஆள் அனுப்புவார். அவனை ஜெயில போட்டுருவாங்க, ஜெயில கர்த்தர் அவனுக்கு என்று உங்கள் ஜெபத்து நிமித்தம் அவனுக்கு ஒரு ஆள் அனுப்புவார். புரியுதா உங்களுக்கு? ஜெபம் என்பது ஏதோ ஒரு இடத்துல போய் ரூம்ல போய் முழங்கால் படிக்கிட்டா தான் ஜெபம் கிடையாது. நம்ம லைஃப் ஒரு பிரேயரா இருக்கணும். நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரே பண்ற ஒரு மைண்ட் இருக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு ப்ரே பண்ற ஒரு மைண்ட் வரணும். ஒரு காரியத்தை ஒருத்தர், ஒரு அநியாயமான காரியத்தை ஒருத்தர் சொல்றாங்கன்னு அதுக்கு டக்குன்னு உங்க மைண்ட், அதுக்கு நீங்க போய் ஓடி போய் முடி போடணும்னு அவசியம் இல்லை. உங்க மைண்ட்ல ஒரு சின்ன ப்ரேயர் ஓடுறதுக்கு உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கணும். புரியுதா? ஜஸ்ட் ஒரு அந்த நேரத்தில் ஒரு சின்ன ப்ரேயர். நீங்க டிராவல் பண்ணி போறீங்க, ஒரு காரியத்தை பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர். ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு சின்ன பிரேயர். ஒருத்தர் பிடிச்சு விழுந்து கிடக்கிற, ஆண்டவரே இவனை ரட்சிக்க மாட்டீங்களா, ஆண்டவர் ரட்சிங்க ஆண்டவர், ஒரு சின்ன பிரேயர். அதைத்தானே கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறாரு, வேற என்ன கேட்கிறாரு? நமக்கு அந்த பிரேயிங் மைண்ட் இருக்கணும். நமக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கணும். அது இருந்தாதான் நமக்கு அடுத்த லெவல்ல பாரத்தோடு ஜெபிக்க முடியும். அந்த பிரேயிங் மைண்டே பேசிக்கா இல்லைன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது. மன்றாடி ஜெபிக்க முடியாது, இருதயம் உடஞ்செல்லாம் ஜெபிக்க முடியாது. அந்த லெவலுக்கு போனா இந்த லெவலுக்கு வரணும். அப்ப ரெண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு ஜெபிக்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. அந்த காரியத்தை கேட்ட மாத்திரத்திலே அவன் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான். எந்த ஒரு காரியத்தை கேட்ட உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பைபிள்ல பாருங்க, வேதத்துல நல்ல தேவ மனுஷர்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. 1 Samuel 15:11
நான்
சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது.
அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல்
மனம் நொந்து
ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்.
கர்த்தர் வந்து சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். சாமுவேல் அப்படி ஆண்டவரே, சரி நான் போய் சவுலை பார்க்கிறேன், அது சொல்லல. நான் சவுல வேணா போய் பார்த்து பேசுற ஆண்டவரு இல்ல, அத சொல்லல. அந்த நியூஸ் அவன் காதுக்கு வந்த மாத்திரத்திலேயே மனம் நொந்து போனான். அன்னைக்கு இரவெல்லாம் அவனால தூங்க முடியல. கத்தரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே உங்களுடைய இருதயம் நோகும்படி இந்த சவுல் நடந்து கொண்டானே. ஒரு செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இவன் சவுல போய் பார்க்கல, பார்க்காமலேயே அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். எந்த ஒரு நியூஸ் நமக்கு பிரேயரா இருக்க தெரியணும், இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறீங்க, அதுல வர்ற மோசமான ஆட்கள் உங்க பிரேயர் லிஸ்ட்ல கொண்டு வாங்க. அவங்க அந்த நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ணுங்க, அந்த ஸ்பாட்ல வச்சு அவன் போட்டோ போட்டிருக்கதா அவங்க அந்த இடத்துல ஒரு கையை வச்சு கூட ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நபரை ரட்சி, இந்த நபரை ரட்சி. கர்த்தர் உங்களை கொண்டு எங்கேயோ இருக்கிற நபருக்கு பெரிய காரியத்தை செய்வார். அப்போ ரெண்டாவது ஜெப ஆவி இருக்கணும். முதலாவது சுயநல வட்டத்தை விட்டு வெளியில போகணும், ரெண்டாவது ஜெப ஆவி இருக்கணும். அப்பதான் நீங்க மன்றாடி ஜெபிக்க முடியும். பேசிக்கா ஜெபிக்கிற அந்த ஜெப ஒரு எண்ணம் இருக்கணும். மூன்றாவது இந்த ஜெபிக்கிற மைண்ட் செட் ரெண்டாவது. மூன்றாவது காரியத்துக்கு போவோம். 32:11 வசனத்தை வாசிக்கலாம்.
மோசே தன் தேவனாய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும்
வல்லமையுள்ள கையினாலும்
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின
உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக
உம்முடைய கோபம் பற்றி எறிவது
என்னன்னு அவரை பார்த்து கேட்கிறான். தொடர்ந்து கேட்கிறான், வாசிங்க.
மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன் உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும்.
மூன்றாவது அவருடைய ஜெபத்தின் சாரத்தை கவனிங்க. மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். இந்த மூன்றாவது என்ன நடக்கிறது என்றால், இப்ப இந்த காரியத்தை வச்சு அவன் அனலைஸ் பண்றான். மோசே, இப்ப நீ சொல்றீர் ஆண்டவரே, என்னை தடை பண்ணாத, என்னை விடு, இந்த ஜனத்தை நான் அழிக்கிறேன்னு சொல்றீர். நான் விட்டு நீ அழிச்சிட்டீர்னா இது ஒரு செகண்ட்ல முடிஞ்சத விஷயமா? இந்த நியூஸ் எங்க போகும்? எகிப்துக்கு போகும். இவ்வளவு அற்புதம் பெண்ணார், செங்கடல பிளந்தார், அதை செஞ்சார், இதை செஞ்சார், கூட்டிட்டு போனாரே அந்த ஆண்டவர், எல்லாத்தையும் அழிச்சிட்டாருப்பா. பார்வை நினைச்சிருப்பான், எங்க கையில எங்கிட்ட தப்பிச்சு போன மாதிரி போனீங்க, கடைசியில் உங்க ஆண்டவர் உங்களை அழிச்சாரு. அவன் கொண்டாடி இருப்பான். யாருக்கு கெட்ட பேரு? யாருக்கு கெட்ட பேரு? நீரே கஷ்டப்பட்டு கொண்டு வந்து, நீரே இவ்வளவு அற்புதம் பண்ணி, பார்வோனின் சேனை எல்லாம் செங்கடல்ல கவிழ்த்து எல்லாம் பண்ணி, கடைசியில் நீரே உன் கையில அடிச்சு கொண்டீர்னா யாருக்கு கெட்ட பேரு? உமக்கு தான் கெட்ட பேரு. மூன்றாவது யார் மன்னாடி ஜபிக்க முடியும் தெரியுமா? என் ஆண்டவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துவிடக் கூடாது என்று நினைக்கிற ஒரு உள்ளம் உள்ளவன் தான் மன்றாடி ஜெபிக்க முடியும். அத இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறவன் தான் அவரிடத்திலே மன்றாடி ஜெபிக்க முடியும். இவன் ஆண்டவரை எவ்வளவு நேசித்து இருந்தால் அவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு கவனமா இருக்கிறான் பாருங்க. இவன் எனக்கு கெட்ட பேர் வந்துடும் சொல்லல, இவன் தான் செங்கடல படம் தான், எல்லாரும் பார்க்கும் போது இவன் தான் ஷோ பண்ணதெல்லாம் மோசடி தானே, எனக்கு கெட்ட பேர் வரது அதை பத்தி பிரச்சனை இல்ல, என் ஆண்டவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. என் ஆண்டவரை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணி வாழ்ந்துருக்க கூடாது, என் ஆண்டவரை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அவருக்கு ஒரு அவதூறு வந்துடக்கூடாது, அவருடைய நாம தூஷிக்கப்பட்டக்கூடாது, அவரை யாரும் தூஷிச்சிடக்கூடாது, அவரை யாரும் கேவலமா பேசிடக்கூடாது, எகிப்தியர்கள் என் ஆண்டவர் அசிங்கமா பேசிடக்கூடாது, அவருக்கு ஒரு கெட்ட பெயர் வந்துடக்கூடாது என்கிற அந்த ஒரு எண்ணம் அவன் இருதயத்தில் நிறைஞ்சிருந்ததுனாலதான் அவருக்காக அவனால் மன்றாடி ஜெபிக்க முடிஞ்சது. ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கணும், உண்மையாய் நேசிக்கணும், அவர் மேல் அன்பு இருக்கணும். உண்மையான ஒரு அன்பு நமக்கு நம்முடைய ஆண்டவர் பேரிலே ஆழமா இல்லைன்னா மற்றவங்களுக்காக நம்மளால் மன்றாடி ஜெபிக்கவே முடியாது. நம்முடைய ஆண்டவர் உண்மையான நேசிக்கணும். கர்த்தர் நம்ம எந்த நிலைமையில் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் என்னை தெரிந்து கொள்வதற்கு நான் என்ன தகுதி, என்னையும் அவர் தன்னுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு என்னை என்ன தகுதி, இன்னமும் என்னை அவருடைய சமூகத்தில் என்னை வச்சிருக்கிறார் அதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது, எத்தனை விதத்தில் நான் அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறேன், துக்கப்படுத்தி இருக்கிறேன், ஆனாலும் என்னை தூக்கி எறியாமல் இன்னமும் என்னை அவரிடத்துல வச்சிருக்கிறாரு. இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவர்கிட்ட நான் எவ்வளவு அன்பு காட்டணும், அவரை நான் எவ்வளவு நேசிக்கணும், அவரை நான் எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணணும். என்னை ப்ரொடெக்ட் பண்றதில்ல, என் ஆண்டவர் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவருக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும், அவருடைய பெயர் கெட்டு போகாதபடிக்கு நான் அதற்காக நிற்கணும். என் ஆண்டவர் பெயர் கெட்டு போகக்கூடாது. அப்போ ஆண்டவருடைய பெயர் கெட்டு போகக்கூடாதுன்னு என்ன நினைக்கிறோம்னா, அவரை நேசிக்கிறவன் அப்படி நினைக்க முடியும். இன்னைக்கு நம்ம பெயர் கெட்டு போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஏன்னா நம்மளை நம்ம நேசிக்கிறோம், நம்மளை நம்ம நேசிக்கிறனால நம்மளை யாரும் தூசிக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம பிள்ளைகளை யாரும் தூசிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன் நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம், யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவர்களை யாரும் தூஷிக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவர்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு என்ன வேணா வந்துட்டு போதுன்னு நினைச்சா என்ன அர்த்தம், ஆண்டவர் நேசிக்கிறேன்னு அர்த்தம். ஆண்டவரை நாம் அதிகமாய் நேசித்தால் அவருக்கு கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது என்பதில் நம்ம கவனமா இருப்போம், அப்பதான் நம்மளால ஜெபிக்க முடியும். மோசேக்கு ஆண்டவர் மேல் அவ்வளவு அன்பு அவனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவருக்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்பதை அவருக்கு உணர்த்தி சொல்றான். அவரே கொஞ்ச நேரத்தில் அந்த எமோஷன் நடந்த சம்பவத்தில் கர்த்தர் எமோஷன் ஆயிட்டாரு, கொண்டாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆனா இவன் ஆண்டவரே இப்படி நீங்க செஞ்சு அதனுடைய பின்விளைவை யோசிச்சு பாருங்கப்பா, உங்களுக்கு தான் ஆண்டவரே கெட்ட பேரு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேரு. அவருக்கே அவன் உணர்த்தினான், ஆண்டவர் யோசிச்சாரு, ஆமா நான் செஞ்சேனா எனக்கு தான் கெட்ட பேர், செய்ய நினைத்த அந்த தீங்கை செய்யாதபடி கர்த்தர் தனக்குத்தானே மனஸ்தாபப்பட்டார். அப்ப மூணாவது, யார் மன்றாடி ஜெபிக்கிற எல்லைக்குள் வர முடியும்னா, ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் தான் அந்த எல்லைக்குள் வர முடியும். நாலாவது, யார் அந்த எல்லைக்குள் வர முடியும், 13வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். உம்முடைய தாசராகிய ஆபிரகாமையும்
ஈசாக்கையும்
இஸ்ரவேலையும் நினைத்தருளும்,
உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல,
உம்முடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல
பெருக பண்ணி
நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும்
உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு,
உம்முடைய சந்ததியார் என்னென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும்
அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று
கெஞ்சி பிரார்த்தித்தான். நாலாவது காரியம், இப்ப இவன் இந்த ஜனங்களின் மேல் கர்த்தருடைய கோபம் நல்ல பத்தி எரியுது. இவங்கள வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா இப்பொழுது இவன் எங்க போறான்னா, நேர பிகினிங்கு போறான். இந்த சந்ததியை அழிப்பேன்னு சொல்றீரே, இவங்க யாரு? உம்மை உண்மையாய் பின்பற்றினானே அந்த ஆபிரகாம், அவன் சந்ததி ஆண்டவரே. இவங்க உத்தமமாய் உமக்கென்று ஒரு பரிசுத்தமானாய் வாழ்ந்தானே அந்த ஈசாக்கு, அவன் சந்ததி ஆண்டவரே. இவங்க யாப்போக்கு நதிக்கரையிலே இரவெல்லாம் போராடி மன்றாடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை வாங்கினானே அந்த யாக்கோபுடைய சந்ததி ஆண்டவரே. இவங்க யாரு? நீங்க அழிக்கணும்னு சொல்றீங்க, உங்களுக்கு யாரு? நீங்க தெரிந்து கொண்டவங்க, உமால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இந்த ஆபிரகாமை நினைச்சு பாருங்க, ஈசாக்க நினைச்சு பாருங்க, யாக்கோபை நினைச்சு பாருங்க. அவருடைய நீங்க என்ன சொன்னீங்க, இந்த சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, அவங்க கிட்ட அப்படி வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அதை மறந்துட்டீங்களா ஆண்டவரே என்று சொல்லி அவன் நான்காவதாக அந்த செபத்தை கொண்டு வரான். இது எதை குறிக்கிறது என்றால், அந்த ஜனங்களின் மேல் அவனுக்கு இருந்த ஒரு பாசம். கர்த்தர் வந்து இன்னைக்கு இவங்க செஞ்சதை மட்டும்தான் பார்த்தார். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் வந்து அவங்க செஞ்ச நிலைமை பார்த்தார், கோபப்பட்டார். ஆனால் இவன் வந்து அந்த ஜனத்துடைய ஹோல் காரியத்தை பார்க்கிறான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணார், ஈசாக்குக்கு வாக்கு பண்ணார், யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். அவங்கிட்ட எந்த குறையும் கிடையாது, நல்லவங்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் சரியில்லை. ஆனால் அந்த சந்ததி அழியக்கூடாது. அந்த ஜனங்களின் மேல் அவனுக்கு இருந்த ஒரு பாசம், அந்த ஜனங்களின் மேல் அவனுக்கு இருந்த ஒரு பாரம், அந்த ஜனங்களின் மேல் அவனுக்கு இருந்ததான ஒரு காரியம். என்னைக்குமே உன்னை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒருவன் ஒரு தப்பு செய்கிறான் என்கிறதற்காக அந்த காரியத்தில் உடனே நம்ம பண்ணிட முடியாது. இந்த சந்ததியை பார்க்கிறான், கர்த்தர் பார்க்கிறார். இப்ப நினிவே அழிவுக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வந்தார். நினிவே பட்டணத்தை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, இந்த சந்ததியை நான் அழிக்கணும் முடிவு பண்ணார். யோனாட்ட கர்த்தர் சொன்னாரு, இது 40 நாள்ல நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போ. அவங்க செஞ்சது மகா கொடிய விக்கிரக ஆராதனை, இதே மாதிரிதான் விக்கிரக ஆராதனை தான் நினிவேல. இன்னும் 40 நாள் டைம் கொடுத்தாரு. ஆனால் அந்த ஜனங்கள் கர்த்தருடைய எச்சரிப்பை கேட்டு ஸ்பாட்ல மனம் திரும்பிட்டாங்க. திரும்பிட்ட உடனே அந்த ஜனங்களை பத்தி கர்த்தர் என்ன சொல்றாரு, அதுக்கு பிறகு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள்னு சொன்னார். எந்த ஜனத்தை அடிப்பேன்னு சொன்னாரோ அந்த ஜனங்களை பத்தி அவருடைய ரியல் மைண்ட்ல இருந்து சொல்றாரு. இப்போ வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 மேலான ஜனங்கள். அப்போ அந்த ஜனங்கள் உண்மையிலே யாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள், இதுதான் ரியல். ஆனா அவங்க செஞ்சது என்ன, விக்கிரக ஆராதனை. அந்த சாபம் அவர்களுக்கு வந்து நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே அவங்க யாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் விக்கிரக ஆராதனை எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. அதை பார்த்து இவங்க சபிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், பிசாசம் வணங்குறான், சபிக்கப்பட்டவன் விக்கிரகத்தை வணங்குறான். இல்ல, அது அவனுடைய செய்கை. ஆனா அவன் யாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது, அதுதான் ரியல். அவன் செய்கையை வைத்து விட்டு அவன் சபிக்கப்பட்டவன் முடிவு கட்டிட்டான், அவனுக்கு நம்ம ஜெபிக்க மாட்டோம். புரியுது உங்களுக்கு, விக்கிரகத்தை வணங்கி நீ கர்த்தருக்கு எரிச்சல் முட்டியா, நீ சாகணும் அப்படின்னு நினைச்சா ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. அவன் செய்யறது தப்பு, அவன் செஞ்சிட்டு இருக்கிறது தப்பு. ஆனா அவன் யாரு, ஹி இஸ் இன்னசென்ட். அவன் அறியாமல் செய்யறான், தெரியாமல் செய்யறான். அவன் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசத்தில் இல்லை, தெரியாம தான் அதுல போயிருக்கிறான். அப்ப அந்த ஜனங்களை மீட்கிறதற்கு நம்முடைய ஜெபம் முக்கியம். ஆமென். ஜனங்களை நேசிக்கணும். ஜனங்களை நேசிக்காம யாருக்கு நம்ம நேசிக்கிறோமோ அவங்களுக்காக தான் நம்ம மன்றாடி ஜபிப்போம். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா மன்றாடி ஜபிக்கிறீங்கல்ல, உங்க வீட்டில் ஒரு சின்ன காரியம்னா எவ்வளவு போராடி ஜபிக்கிறீங்க, ஏன் நேசிக்கிறீங்க. புரியுதா, உங்க பிள்ளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறீங்க, ஏன் ஜெபிக்க முடியுது, நேசிக்கிறீங்க. ஏன் இன்னொருத்தருக்கு ஜெபிக்க முடியல, நேசிக்கல. இதுதான் டிஃபரன்ஸ். மனுஷர் அடுத்து பார்க்கும்போது மனுஷரை நம்ம நேசிக்க தெரியணும். கர்த்தர் மேல அன்பு, அடுத்தது மனுஷனிடத்தில் அன்பு. கற்பனைகளில் பிரதானமானது என்ன, முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறு. அதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. நம்ம யாரை நம்ம நேசிக்கிறோம் அவங்களுக்காக நம்ம மன்றாடி ஜெபிப்போம். நம்ம சுற்றிலும் இருக்கிறதான கர்த்தரை அறியாத ஜனங்களை நம்ம நேசிக்கல, அதனால நம்மளால ஜெபிக்க முடியல. புரியுதா உங்களுக்கு, ஃபால்ட் எங்க இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணாம நம்ம மன்றாட்டி ஜெபிக்கிற லெவலுக்கு வர முடியாது. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற ஃபால்ட். இதெல்லாம் ஐந்தாவது கடைசி அவனை சொல்லி முடிக்கிறேன். அவனுடைய ஜெபத்தின் உச்சக்கட்டம் 32 வாசிக்கலாம்.
ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால்.
இப்ப வந்து பார்த்துட்டான், இதுக்கு முன்னால வந்து பார்க்காம இவ்வளவு ஜெபிச்சான். இப்ப நேர்ல வந்து சீன் பார்த்தாச்சு, என்ன நடந்துச்சு நேர்ல பார்த்தாச்சு. பார்த்த பிறகு அவன் ஜெபிக்கிற ஜெப பாருங்க, எங்கேயோ போயிடுச்சு. இந்த லெவலை விட்டு அடுத்த லெவலுக்கு போகுது. 32 வசனம் வாசிச்சிட்டோம். ஆகிலும்
தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால்
மன்னித்தருளும்
இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான்.
பார்க்கறதுக்கு முன்னால ஜெபிச்ச ஜெபத்துக்கும் பார்த்த பிறகு ஜெபம் பாருங்க, இன்னும் எங்கேயோ போயிடுச்சு. இந்த லெவல் எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. காரியத்தை நேர்ல பார்த்த உடனே இப்ப அவன் செஞ்ச ஒரே காரியம், தேவரீர் இருந்த ஜனங்களின் ரெண்டுல ஒண்ணு ஆண்டவரே, ரெண்டுல ஒண்ணு கர்த்தர்ட்ட கேக்குறான், பார்கெயின் பண்றான். இந்த ஜனங்களின் பாவத்தை உன்னால மன்னிக்க முடியுமா? முடியாதா சொல்லு. மன்னிக்க முடியனா ஓகே, மன்னிக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கிட்டு அப்புறம் இவங்களை அடிச்சிருங்க. மன்னிக்க முடியுமா முடியாதா? மன்னிக்க முடியும்னா ஓகே நான் போயிடுறேன். மன்னிக்க முடியாதுன்னு சொல்லுவீரானால் என் பெயரை முதல்ல கிழக்கி போ, என்ன ஃபர்ஸ்ட் அழிச்சுட்டு அப்புறம் அவங்கள அழியும். என்ன அழிச்சிடும் முதல்ல? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் கிழக்கப்படுறது என்ன தெரியுமா? ஒரே வசன வாசிங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 20:15. வெளிப்படுத்தல் 20:15. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்றது அங்கதான் தெரியும் உங்களுக்கு.
ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ,
அதாவது எழுதப்படாமல் இருக்கிறவன் எவனோ,
அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான்.
இதுதான் அவருடைய மீனிங். மோசே ஜீவிச்ச ஜபத்துக்கான ரியல் மீனிங் இதுதான். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அப்படின்னு பெயர் யார் பேர் இல்லையோ, அவன் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டான், நரகத்தில் தள்ளப்பட்டான். அப்படின்னா இவங்களை நீர் அடிச்சு நரகத்தில் தள்ளணும்னு நினைச்சிருந்தா முதல்ல என்ன நரகத்தில் தள்ளிட்டு அப்புறம் இவங்களை நரகத்தில் தள்ளாண்டவரே நின்று நடுவில். இதுதான் திறப்பின் வாசல் என்று ஜெபிக்கிறது. இதுக்கு பேர் தான் திறப்பின் வாசல் ஜெபிக்கிறது. முதல்ல என்ன அடிச்சுட்டு அப்புறமா இவங்களை அடி. கொண்டு சொல்றேன், ஜபம் என்பது செல்ஃப் சாக்ரிஃபைஸ், நம்மளை பானபலியாய் ஒப்பு கொடுக்கிறது. பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவுக்கு பானபலியாய் வார்க்கப்பட்டேன். அப்போஸ்தலர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் பவுலை கர்த்தர் பயன்படுத்தின அளவுக்கு மற்றவங்களை பயன்படுத்தல. ஏன் தெரியுமா உங்களுக்கு? பவுலை பயன்படுத்தின அளவுக்கு கர்த்தர் மற்றவங்களை பயன்படுத்த முடியல. வாசி உங்களுக்கு வேதத்தில் காட்டலாம் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 9:2 வாசிக்கலாம்.
எனக்கு மிகுந்த துக்கமும்
முதல் 3 வாசிப்போம்.
இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது.
பவுல் சொல்றாரு, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது.
நான் சொல்லுகிறது பொய்யல்ல,
கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று
பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது.
எவ்வளவு ஆதாரம் காட்டுறாரு, பரிசுத்த ஆவிக்குள் எவ்வளவு கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்றேன், பரிசுத்தாவிக்குள் உண்மையை சொல்றேன், சத்தியம் பண்றாரு, நான் உண்மையை சொல்றேன் நம்புங்கன்னு. அப்புறம் மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய
என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே.
இதான் பேரலல் வெர்ஸ். மோசேயுடைய ஜெபத்திற்கும் பவுலுடைய ஜெபத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை இதுதான். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மோசையை கர்த்தர் பயன்படுத்தினார், புதிய ஏற்பாட்டிலே ஒரு பவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். மோசை அன்றைக்கு தன் ஜனத்திற்காக, இந்த ஜனத்தின் நீர் மன்னிக்க தவறினால் என் பெயரை முதல்ல கிறுக்கி போடும். பவுல் சொல்றான், மாம்சத்தின்படி என் ஜனத்தாராகி, யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. என் ஜனத்தாராகி இந்த ஜனங்களுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. இவங்க எல்லாம் தங்களுடைய ஜனத்தை நேசிச்சாங்க. பவுல் ஜனத்தை நேசிச்சான், செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணான். நானே சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்க ரட்சிக்கப்படணும். மோசே செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணான், என் பெயர் கிறுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஜனங்க மன்னிக்கப்படணும். ஒன்று சொல்றேன், மண்டாட்டு ஜபத்தில் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் இல்லாம முடியாது. மண்டாடி ஜபிக்கனா கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாம மண்டாடி ஜபிக்க முடியாது. நம்ம வாழ்க்கிற அப்படியே லைஃப் ஸ்டைலே இருந்துட்டு மண்டாடி ஜபிக்கிறோம்னு நினைச்சு நடக்காது. நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல மாத்தாம எல்லாம் நான் வழக்கம் போல செஞ்சுட்டே இருப்பேன், வழக்கம் போல தூங்குவேன், வழக்கம் போல சாப்பிடுவேன், வழக்கம் போல நான் இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனா மண்டாடி ஜபிப்பேன் சான்ஸே கிடையாது. செல்ஃப் சாக்ரிஃபைஸ் இல்லாம நடக்காது. சபை சரித்திரத்தில் மண்டாடி ஜபிஷேகம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு அவங்க எல்லாரும் நினைக்கும் போது நான் உள்ளம் உடையும். அவங்களுடைய காரியங்களா நினைக்கும் போது உண்மையா சொல்ல உள்ளத்தில் இந்த பாரத்தை ஏற்படுத்தின பலருடைய வாழ்க்கை தான். சபை சரித்திரத்தில் இருக்கிறாங்க ஒரு சிலர், ஜான் ஹைட், டேவிட் பிரனார்டு, ஜான் நாக்ஸ், எல்லாம் சிறந்தவர்கள். இந்த ஜான் ஹைட் ஒரு முறை ஜபிக்க முடங்கால் படிக்கிட்டான், 40 மணி நேரம் எழுந்திருக்க மாட்டான். ஒரு ஸ்ட்ரெச்சில் 40 மணி நேரம் அவர் பேண்ட் எல்லாம் பார்த்தா முடங்கால் கிட்ட கிழிஞ்சு கிழிஞ்சிருக்கும். ஒரு ஸ்ட்ரெச் ஒரு தடவை ஜபிக்க உட்காத 40 hours அழுதுகிட்டே இருப்பார். சபை சரித்திரத்திலே சிறந்த ஜப மனுஷன், 29 வயசுலேயே ஜபிச்சே செத்து போனார். 29 வயசுல இறந்துட்டார். அந்த 29 வயசு ஃபுல்லா ஜெபிச்சே இறந்துட்டார். வாழ்க்கை சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, எதுவுமே இல்லை, ஜெபிச்சே தன் வாழ்க்கையை ஊற்றி விட்டார். ஜான் ஹைட், டேவிட் பிரனார்டு, செம்விந்தியர்கள் நடுக்கவிலே ஊழியம் செய்த தேவ மனுஷன், அவரும் 30 வயதிற்குள் மரித்து போனார். பெரிய காரியங்களை சாதிச்சாங்க. இரவும் பகலும் கண்ணீரோடு அந்த ஜனங்களுக்காய் மன்றாடினவர்கள். ஜான் நாக்ஸ் இங்கிலாந்து தேசத்திலே வல்லமையான காரியத்தை செய்த மனுஷன், ஒரு புரட்சி ஏற்படுத்தின மனுஷன். அந்த நாட்களிலே மேரி என்று சொல்லி ஒரு கொடுங்கோல் அரசி இருந்தாள். அந்த மேரி கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டிருந்தாள். யாருக்கும் பயப்பட மாட்டாள். அவள் ஒரு எசபேல் போல கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி சபைகளை அடித்துக் கொண்டிருந்தாள். அவர் உதரவு ஓபனா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் நான் யாருக்குமே பயப்படுறதில்லை, ஆனால் ஜான் நாக்ஸ் உடைய முழங்காலுக்கு மட்டுமே நான் பயப்படுறேன். ஜான் நாக்ஸ் உடைய முழங்காலுக்கு மட்டும்தான் நான் பயப்படுறேன். இவங்கெல்லாம் ஜெபத்திலே தங்களை ஊற்றினவர்கள். கொஞ்சம் அர்ப்பணிப்பு வேணும், இல்லைன்னா வர முடியாது. நம்முடைய லைஃப் ஸ்டைல மாத்தாம நான் ஒரு மண்டாடி ஜெபிக்க நினைச்சா முடியாது. இன்னைக்கு ஒரு 5 காரியங்களை சொல்லிட்டேன். நம்ம சரிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, இல்ல நம்ம அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியாது. நீங்க உலகத்திலேயே ஒரு லெவலுக்கு நீங்க ரீச் பண்ணா அதுக்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, இல்ல அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியாது. ஒருத்தன் பணக்காரன் ஆகிறான்னா அந்த லெவலுக்கு ரீச் ஆகணும்னா அதுக்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றான். உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கே ஒருத்தன் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவன் ரீச் பண்றான்னா, தெய்வ சமூகத்துல மன்றாடி கத்திற்காக அவர் பட்சத்துல நிக்கணும்னா எவ்வளவு தூரம் நிக்க வேண்டி இருக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிறது சாதாரணமானதல்ல ஜபம், இது ஒரு போராயுதம். இதை நீங்க பவர்ஃபுல்லா யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் சொல்றேன், தேசம் சீக்கிரத்தில் சந்திக்கப்படும். சுயநல வட்டத்தை விட்டு கர்த்தர் பட்சத்தில் நிற்க வேண்டும், கர்த்தருக்காக நிற்க வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவ திட்டத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஜபிக்கலாம். ஜீசஸ், ஹல்லேலூயா. நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் சொன்னார். நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் எல்லாம் போராடுகிறேன். நாம் மட்டும் அப்படி போராடினா போதாது, நீங்களும் போராட வேண்டும் என்று அன்றைக்கு பவுல் சபைக்கு சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் மீண்டும் சொல்லுகிறார். நான் போராடினா போதாது, என்னோடு கூட நீங்களும் போராட வேண்டும் என்று நானும் உங்களை கேட்டுக் கொள்ளுகிறேன். உங்கள் ஜெபத்திலே சுயநல வட்டத்திலிருந்து வெளியே வாங்க, உங்கள் ஜெபத்திலே வெளியே வாங்க. இன்றைக்கு தேவை என்னை ஆசீர்வதியும் அந்த ஜபம் அல்ல, என் எல்லையை பெரிதாக்கும் அந்த ஜபம் அல்ல. இன்னைக்கு தேவை என்ன? நான் யாரு? பூமிக்கு உப்பு, என் வீட்டுக்கு அல்ல, பூமிக்கு நான் உப்பு. நான் யார்? உலகத்துக்கு வெளிச்சம். நான் யாரு? என்னை என் ஆண்டவர் என்னை என்ன விதத்தில் என்ன பார்க்கிறாரு? எனக்கும் என் குடும்பத்துக்குமாகவா என் ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? இல்ல, என்னை உலகத்தோடு சம்பந்தப்படுத்திய ஆண்டவர் பார்க்கிறார். என்னை உலகத்தோடு சம்பந்தப்படுத்திய ஆண்டவர் என்னை உற்று பார்க்கிறார். இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்யணும்னு என் ஆண்டவர் பார்க்கிறார். அட்லீஸ்ட் உங்கள் ஜபத்தின் மூலமாய் என்ன செய்யறீங்கன்னு பார்க்கிறார். மோசேயின் நாட்களில் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனையில் மூழ்கி போனார்கள். கர்த்தருடைய இருதயம் உடைந்து நொறுங்கி போனது. இன்னைக்கு நம்முடைய தேசத்தின் நிலைமை என்ன? அதை விட மோசமானது. ஒரு விக்கிரகத்திற்கே கர்த்தருடைய இருதயம் அவ்வளவு விசலப்படுமானால், கோடிக்கணக்கான விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிற நம்முடைய தேசத்தை குறித்து கர்த்தர் என்ன நினைப்பார்? கோடிக்கணக்கான விக்கிரகங்கள், ஒரு விக்கிரகமே ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்கிறதுனா கோடிக்கணக்கான விக்கிரகங்கள், தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, சந்துக்கு சந்து, வீட்டுக்குள் வீட்டுக்கு வீடு, விக்கிரகம் நிறைந்திருக்கிற இந்த தேசத்தை குறித்து கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு விசனப்படும். இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறது யார்? தேவ ஜனங்கள் தான் செய்யும். இன்னைக்கு உங்களுடைய சுயநல வட்டத்தை விட்டு நீங்கள் மன்றாடி ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வெளியே வா, ஜெபத்தில் மேலே ஏறி வா. உனக்காக, உன் வீட்டுக்காக, குடும்பத்துக்காக மட்டும் ஜெபிச்ச நிலைமையில் வெளியே வாங்குற, வெளியே வா. மோசே ஒரு தனி மனிதனாய் ஜெபித்து சாதித்தான். ஒரு தனி மனிதனாய் ஜெபித்தவன் சாதித்தான். தேவ பிள்ளையே, ஏன் இன்னைக்கு நம்மளால மன்றாடி ஜெபிக்க முடியல? ஜெபிப்பது என்பது கற்றுக்கொண்டு செய்யற விஷயம் கிடையாது. முதல்ல அதை தெரியணும். ஒரு செமினார்ல போய் கத்துக்கிட்டு வந்தெல்லாம் ஜெபிக்க முடியாது. ஜபம் என்பது ஒரு அபிஷேகம். ஏன் ஜெபிக்க முடியல? உள்ள ஒரு கோளாறு நிறைய இருக்கிறதுனாலதான் வெளியில ஜெபிக்க முடியல. இன்னைக்கு நமக்கு சாப்பிட முடியல. ஏன் சாப்பிட முடியலன்னா, உள்ள ஒரு ஜுரம் இருக்குது, உள்ள ஒரு கோளாறு இருக்குது, வெளியில சாப்பிட முடியல. அது போலதான் உள்ள ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, அதனாலதான் நம்மளால வெளியில வெளிப்படையா செய்ய முடியல. சுயநலம் முதலாவது இருக்கிற கோளாறு. நம்ம கிட்ட இருக்கிற முதல் காரியம் சுயநலம். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனா அவனுக்கு அது சந்தோஷமாவே படல. ஏன்னா அவன் சுயநலவாதி கிடையாது. அது அவனுக்கு சந்தோஷமாவே படல. அவர் சொன்னது அவன் காதிலேயே வாங்கிக்கல. அவன் பாட்டுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். சுயநல வட்டத்தை விட்டு வெளியே வராமல் பாரத்தை சுமக்க முடியாது. கர்த்தருடைய பாரத்துக்குள் வர முடியாது. இரண்டாவது, அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒன்னு சொல்றேன், நமக்குள்ள ஒரு பிரேயிங் ஸ்பிரிட் இருக்கணும். எதை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும், அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஜப குறிப்பு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு காரியத்தை நீங்க பாக்குறீங்க, ஒரு அநியாயத்தை பாக்குறீங்க, ஒரு அசுத்தத்தை பாக்குறீங்க, ஒரு தவறை பாக்குறீங்க, அவங்களுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன பிரேயர். ஒரு நியூஸ் பேப்பரை பாக்குறீங்க, ஒரு கொலகாரனுடைய போட்டோ இருக்குது, ஒரு லஞ்சம் வாங்கினுடைய போட்டோ இருக்குது, ஒரு திருடனுடைய போட்டோ வருது. யாரோ எவனோ எக்கேடை கிட்டு போகட்டும், அவன் செஞ்சதுக்கான பலனை அடைகிறான். இது இல்ல, இது இல்ல, இல்ல இல்ல. ஒரு சின்ன பிரேயிங் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்த ஒர்க் அவுட் ஆகணும். ஆண்டவரே, இவனை ரட்சிக்க மாட்டீங்களா? இவனை ரட்சிங்க ஆண்டவரே. சொல்ல தெரியணும். உலகத்தானுக்கு அது ஒரு செய்தி, நமக்கு அது ஒரு ஜெப குறிப்பு. ஜெபிக்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள இல்லாம அந்த லெவலுக்கு ஏற முடியாது. மூன்றாவது, மோசே கர்த்தரை பார்த்து கேட்கிறான், தேவரீர் இப்படி செய்வீரானால் உமக்குதான் ஆண்டவரை கெட்ட பேரு. உங்களதான எகிப்தியர்கள் தூஷிப்பாங்க, உமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நீ யோசிச்சு பாருங்க, நமக்கு கெட்ட பேர் வரக்கூடாது நம்ம நினைக்கிறோம். நம்முடைய குடும்பத்தாருக்கு கெட்ட பேர் வரக்கூடாது நம்ம நினைக்கிறோம். ஏன் அவங்களை நம்ம நேசிக்கிறோம், அதனாலதான் அவங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது நினைக்கிறோம். ஆனா மத்தவங்களுக்கு கெட்ட பேர் வந்து நம்ம கவலைப்படுறது இல்லை. யாரை நம்ம நேசிக்கிறோம் அவங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது நம்ம நினைப்போம். அப்பதான் நம்மளால் ஜெபிக்க முடியும். ஆண்டவரை உண்மையாய் நேசித்தான் அப்படிலாம் ஜெபிக்க முடியும். மோசே கர்த்தரை நேசித்தான், அதனாலதான் அவனால அவருக்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்ற ஒரு பாரம் அவனை ஜெபிக்க வைத்தது. கர்த்தரை அதிகமாய் உண்மையாய் நேசிக்காமல் உங்களால மன்றாடி ஜெபிக்க முடியாது, மன்றாடி ஜெபிக்க முடியாது. நாலாவது, அந்த ஜனங்களை பார்த்தான், இன்னைக்கு இவங்க செய்யறது விக்கிரகாராதனை, இன்னைக்கு இவங்க செஞ்சது தப்புதான் விக்கிரகாராதனைதான். ஆனா இவங்க யாரு? இவங்க ஆபிரகாமின் சந்ததி இல்லை, இவங்க ஈசாக்கின் சந்ததி இல்லை, இவங்க யாக்கோவின் சந்ததி இல்லை. அந்த ஜனங்களின் மேல் அவனுக்கு ஒரு அன்பு இருந்துச்சு. இன்னைக்கு இவங்க செஞ்சது அநியாயம் தான், ஆனாலும் அந்த ஜனங்களின் மேல் அவனுக்கு ஒரு அன்பு இருந்துச்சு. அதனாலதான் அந்த ஜனங்களுக்காக அவன் கெஞ்சினான், ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிப்பேன், உங்களுடைய அந்த பெயரை கொண்டே நீர் ஆணையிட்டீரே கேட்டான். நினைவே பட்டணத்து ஜனங்கள் செஞ்சது விக்கிரகாராதனை தான், சாபத்திற்கான காரியம் தான். ஆனா அவங்களை பத்தி கர்த்தர் என்ன சொல்றாரு? வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள். நம்முடைய தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் செய்யறது எல்லாம் தப்புதான், தப்புதான், தப்புதான். ஆனா யார் அவங்க? வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள். அவங்க செய்யறது விக்கிரகாராதனை தான், சாபமானதுதான். ஆனா அவங்க யாரு? வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள். நாலாவது, ஜனங்களை நேசிக்க தெரியும். முதலாவது ஆண்டவரிடத்தில் அன்பு, இரண்டாவது மனுஷனிடத்தில் அன்பு, அதுதான் பிரதான கற்பனை. கடைசி காரியம், தன்னையே பானபலியாய் வார்த்தான். இந்த ஜனங்களின் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். நான் தேவ பிள்ளையே, செல்ஃப் சாக்ரிஃபைஸ், சுயமாய் தன்னைத்தானே அவன் ஒப்பு கொடுத்து விட்டால், தியாகம் பண்ணினான், சுய தியாகம் பண்ணினான். உங்க வாழ்க்கையில சில விஷயத்தை நீங்க தியாகம் பண்ணாம ஜெபிக்க முடியாது. அதுக்கான கிரயம் செலுத்தணும். அந்த மன்றாட்டு ஜெபத்துக்குள் வர்றதுக்கு கொஞ்சம் தியாகம் செய்யணும். தியாகம் இல்லாம உங்களுடைய லைஃப் ஸ்டைல மாத்திக்காம செய்ய முடியாது. தியாகம் பண்ணிதாகணும், சில விஷயத்தை தியாகம் பண்ணிதாகணும். கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்ணிதாகணும், கொஞ்சம் சாப்பாட்டை தியாகம் பண்ணிதாகணும், கொஞ்சம் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க தியாகம் பண்ணிதாகணும். அப்பதான் அந்த எல்லைக்கு ஏற முடியும். இன்றைய தேவை மிகப்பெரிய தேவை, போராடி ஜெபிக்கிறவர்கள். இன்றைய மிகப்பெரிய தேவை போராடி ஜெபிக்கிறவர்கள். நான் ஜெபத்தில் என் தேவனை நோக்கி போராடுவது போல நீங்களும் போராட வேண்டும் என்று அன்றைக்கு பவுல் கேட்டார். இன்றைக்கும் கர்த்தர் அதே காரியத்தை சபையாகிய நம்மிடத்தில் கேட்கிறார். நான் போராடுகிறது போல நீங்களும் போராடுங்கள், போராடுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே அந்த எல்லைக்குள் என்னை கொண்டு வாங்க அப்பா, என் தவறை நான் உணரும்படி செஞ்சு, நான் எவ்வளவு குறை உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்பா. ஒரு பாவத்தை பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்கிற ஒரு இருதயம் வேணும். இருதை உடைஞ்சு அழுது ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு ஆவி எனக்கு வேணும். ஒரு வரட்டு ஜபத்திலிருந்து என்னை மாற்றுங்க. இந்த வரட்டு ஜபம் செஞ்சது போதும் இருதை நொறுங்கி ஜெபிக்கிற அனுபவத்தை தான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, சபையார் எல்லாரும் இப்படி கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி போராடி மன்றாடி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு ஜெப பாரத்தை கொடுங்கப்பா. கிருபையாய்த்தாங்க, கிருபையாய்த்தாங்கப்பா. சபையார் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகத்தை கொடுங்கப்பா. அன்றுவரே சுயநல வட்டத்தை விட்டு வெளியே வந்து பாரத்தோடு மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா. சபையார் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா. பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்காக பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்த உங்களுக்காக பிழைக்கும்படி ஒரு வாழ்க்கையை கொடுங்க. தகப்பனே, எங்களை ரட்சித்த நோக்கத்தையும் திட்டத்தையும் எங்களுக்குள்ள நீங்க நிறைவேற்றுங்க அப்பா. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வீணாக்கிவிடக் கூடாது. எங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. ஜெப ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் பற்றி எறியட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொருவர் மேலும் கிருபை விளங்குவதாக இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துங்க அப்பா. ஒவ்வொருவருக்குள்ளும் உறுதிப்படுத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.